அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
பொதுக்காலம் 16 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1-10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்பதைக் கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன், நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள், ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்களருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கின்றாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 15.
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 24-28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறை வார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவர் அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, இன்று பட்டி மண்டங்களுக்கு குறைவே இல்லை. பொங்கலோ தீபாவளியோ நாட்டின் சுதந்திர தின விழாவோ மற்ற எந்த அரசாங்க சமூக கொண்டாட்டங்கள் வந்துவிட்டால் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் கவர்ச்சிகரமான தலைப்புகளுடன் பட்டிமண்டங்கள் நடைபெறுகின்றன. அதனுடைய தலைப்புகளை பார்த்தால், கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா, கவிஞரில் சிறந்தவன் கம்பனா வால்மீகியா, இப்படி எண்ணற்ற பட்டிமண்டங்கள். இன்று கிறிஸ்தவர்களாய் நாம் ஒரு பட்டிமண்டம் நடத்த வேண்டியவர்களாய் உள்ளோம். தலைப்பு என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவை ஜபமா செயலா? சிலர் சொல்வார்கள், ஜபம்தான் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை, அச்சாணி என்று. ஜபம்தான் ஒருவரை கிறிஸ்துவுடன் உறவை வளர்த்து இணைய வைக்கிறது. ஜபம்தான் கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று. ஜபமே ஜெயம். கூடி ஜபிப்பது கோடி நன்மை தரும். இவையெல்லாம் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உண்மைகள். காந்தி சொல்வது போல, ஜபம் என்பது இரண்டு ஆன்மாக்களின் சங்கமம். எனவே இறைவனையும் மனிதனையும் இணைக்கின்ற பாலம்தான் ஜபம். செயலால் முடியாததை ஜபத்தால் முடிக்கலாம். துவக்க திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் கூடி ஜபித்தார்கள். இயேசுவும் அடிக்கடி தனிமையான இடத்திற்கு சென்று இரவெல்லாம் ஜபத்தில் கழித்தார் என்று நற்செய்தி கூறுகிறது. எண்ணற்ற புனிதர்கள் ஜபத்தினால் உயர்ந்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஜபம்தான் கிறிஸ்தவ வாழ்வின் தேவை என்று சொல்பவர்களின் கூற்று. ஆனால் வேறு சிலர் ஜபத்தை விட செயல்தான் கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஏற்றது என்று அடித்து சொல்வர். தங்கள் கருத்துக்கு ஆதாரமாக திருத்தூதர் யாக்கோபு கூறுகின்ற செயலில்லா விசுவாசம் செத்த விசுவாசம் என்ற விவிலிய வாக்கியத்தை கோடிட்டு காட்டுவர். மேலும் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுகிறவரே செல்வர் என்றும், அடுத்து விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொல்பவர் யார், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள் என்றும் கோடிட்டு காட்டுவர். இவையெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவை செயல்களே என்று கூறுவர்களின் வாதம். இனி இந்த இரண்டு வாதங்களையும் கேட்ட நாம் நம்முடைய தீர்ப்பாக என்ன கூறப்போகிறோம், ஜபமா செயலா? இன்றைய நற்செய்தி இந்த கேள்வியை தான் நமக்கு படம் பிடித்து காட்டி நம்மை கேள்வி கேட்பவர்களாக மாற்றியிருக்கிறது. இதற்கு விடை நம் ஆண்டவர் இயேசுவின் பதில் மொழியின் உள்ளார்ந்த அர்த்தத்திலே பொதிந்து கிடக்கிறது. இங்கே மார்த்தா ஒருபுறம், மரியா இன்னொருபுறம். இதில் இயேசு நடுவில் இருக்கிறார். மார்த்தா செயலின் வடிவமாயிருக்கின்றாள், மரியா ஜபத்தின் வடிவமாயிருக்கின்றாள். இந்த இரண்டு பேரின் நிலையும் பட்டிமன்றத்தில் வழக்காடும் இருதரப்பு அணியைப் போன்றே உள்ளது. இதில் இயேசு தீர்ப்பளிக்கின்ற நடுவராக இருக்கின்றார். முதலில் மார்த்தா தன் வாதத்தை முன்வைக்கிறார். ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரிய அவளிடம் சொல்லும். மரியா வாதம் ஒன்று வைக்கவில்லை என்றாலும் இயேசுவே அதை பிரதிபலித்து இறுதியில் இயேசு தன் தீர்ப்பை வழங்குகிறார். மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். இனி நம்முடைய கணிப்பு என்ன, ஜபமா செய்யலாம்? இது எப்படி இருக்கிறது என்றால், மனித உடலில் கண் முக்கியமா கால் முக்கியமா என்று கேட்பதைப் போல உள்ளது. மனித வாழ்வில் பார்ப்பதற்கு கண் இன்றியமையாதது, பார்த்தபின் அதன் வழியை நடக்க கால்கள் தேவையானவை. அதுபோல கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஜபமும் ஜபத்தின் வெளிப்பாடான செயலும் இன்றியமையாதவை. ஜபம்தான் செயலுக்கான சக்தி ஆற்றல். எனவே ஜபம் இன்றி செயலுக்கு ஆற்றல் இல்லை, செயலின்றி ஜபத்திற்கு அர்த்தமில்லை. இதற்கு நல்ல உதாரணம் இயேசுதான். இயேசு தனிமையில் ஜெபிக்க மலைக்கு சென்றார். ஜபத்தில் கிடைத்த ஆற்றலை செயல் வடிவமாக்க தரைக்கு வந்தார். எப்போதெல்லாம் இயேசு ஊர் ஊராக சென்று போதித்தபின் சக்தியற்றவர் போல் இருந்தாரோ, அப்போதெல்லாம் மீண்டும் இறை சக்தியை பெறுவதற்காக ஜெபிக்க மலைக்கு சென்றார். இப்படி ஜபமும் செயலும் ஒன்றிணைந்தவராக இயேசு வாழ்ந்ததால்தான் அவரால் நமக்கு இறையாட்சியும் அதன் பலன்களும் கிடைத்தன. எனவே நம் கிறிஸ்தவ வாழ்வு சீராகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டுமென்றால் ஒரேடியாக கோவிலில் முடங்கிக் கொண்டு ஜெபிப்பது மட்டுமல்ல, அல்லது ஒரே மூச்சாக செயல்களில் மூழ்கிப் போவதும் அல்ல, மாறாக ஜபத்தையும் செயலையும் இரண்டு கண்களாக கருதி வாழ வேண்டும். அப்போதுதான் பார்வை தெளிவாக இருக்கும். ஒரு கண் கட்டியிருந்தாலும் பார்வை தடைபடும், அது குறை பார்வையாகவே இருக்கும். அதுபோல ஜபத்திலோ செயலிலோ குறைபட்டாலும் கிறிஸ்தவ வாழ்வு குறையுள்ளதாகவே இருக்கும். ஆனால் இங்கு தேவையான முக்கியமான ஒன்று, ஜபமானாலும் செயல் ஆனாலும் அங்கு இயேசுவின் பிரசன்னம் உணரப்பட வேண்டும். அதை மரியா உணர்ந்து கொண்டாள், மார்த்தா உணர்ந்து கொள்ளவில்லை. எனவேதான் இயேசு மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்றார். இதையே சிவ வாக்கியார் என்னும் சித்தர் நையாண்டியாக பாடுகின்றார். வேதம் ஓது வேலையோ கூனதாகும் பாரிலே, காதகாத தூரமூடி காதல் பூசை வேணுமோ, ஆதிநாதன் வெண்ணை உண்ட அவனிருக்க நம்முள்ளே, கோதுபூசை வதம் ஏது குறித்து பாருமுள்ளே. ஒருமுறை அன்னை தெரசாவை அவரது இல்லத்தில் சந்திக்க உயர் அதிகாரிகள் வந்திருந்தனர். காலையிலே வந்துவிட்ட அவர்கள் அன்னையை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் உடன் சகோதரிகள் அன்னையை ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் பார்க்க முடியும் என்று சொன்னார்கள். ஏன் என்று அதிகாரிகள் கேட்டார்கள். அன்னை உள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றனர். ஒரு மணி நேரம் கழித்து அன்னை வெளியே வந்தபோது அதிகாரிகள் அவரிடம், உங்களுக்காக நாங்கள் வெகு தொலைவிலிருந்து வந்து காத்துக் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் ஜபத்தை விட்டு வெளியே வந்து எங்களை பார்த்துவிட்டு பின் சென்று ஜபத்தை தொடர்ந்திருக்கலாமே என்றனர். அதற்கு அன்னை புன்முறுவலுடன், நான் இத்தனை பணிகளை செய்ய எனக்கு சக்தி அந்த ஒரு மணி நேர நற்கரணை ஜபத்தில்தான் கிடைக்கிறது என்றார்கள். இனிய இதயங்களே, ஜபமும் செயலுமே ஒருவரின் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை. இதில் இயேசுவின் பிரசன்னமே நல்ல பலன்களை விளைவிக்கும். எனவே நாமும் நல்ல செயலையே ஜபமாகவும் ஜபத்தையே செயலாகவும் மாற்றுவோம்.
வல்லமையின் ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மன மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அதிகாலையில் உம்மை புகழ்ந்து நன்றி கூறிடுவேன். இறைவா, அழகான நல்ல நாளை தந்து நல்ல செய்திகள் செயல்களையெல்லாம் காண வைத்தீரே. நன்றி தந்தையே. இதோ இன்றைய நாளை தருகின்றோம். உம்மை பின்பற்றி வழி நடந்து வர எங்களுக்கு தயை கூறும். உம் மந்தையில் நின்று வழி தவறா வண்ணம் எங்களை உமது பார்வையில் வழி நடத்திடும் நல்ல ஆயரே. நேசரே, உம் ஒரு வார்த்தை, உம் கிருபை, உம் அரவணைப்பு எம்மை முழுமையாக்க போதுமையா. இன்று எம்மையும் நீர் எங்களுக்காக தந்த யாவற்றையும் உம்மிடமே தருகின்றோம். ஆசீர்வதித்து புதுப்பியும் எம்மை உம் அபிஷேகத்தால் தொடும். எம் நா உம் புகழ் எடுத்தியம்பட்டும் எம் செயல்கள் உம் நாமம் பறைசாற்றட்டும். எம் வார்த்தைகள் யாவருக்கும் ஆறுதலாய் அமையட்டும். அப்பா, இந்த நாளில் உம் சித்தம் போல் என்னை வழி நடத்தும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று எமக்காக எல்லா வல்லமையோடும் காத்திருப்பவரே, எமது மன விருப்பங்களை தேவைகளை அறிந்தவர் நீர் ஒருவரே. அப்பா, உமக்கு சித்தமானால் அவற்றை எமக்கு தாரும். வரங்களை பகிர்ந்தளிக்கும் எம் அம்மா அறியே, உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.